நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
அரசு 2021-22 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை நேற்றிரவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. தனது 3வது நிதிநிலை அறிக்கையினை கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் நேற்றிரவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து பேசினார்.
Australia is coming back.
Yeah.
In the face of a once in a century pandemic, the Australian spirit has shone through. Doctors and nurses on the front line, teachers and students in the virtual classroom, businesses big and small, keeping the economy moving. Team Australia at its best, a nation to be proud of.
இந்த நிதிநிலை அறிக்கையில் முதியோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு துறையை மறுசீரமைக்கும் நோக்கில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதற்கு 17.7 பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கவுன்சில் ஆன் த ஏஜிங் ஆஸ்திரேலியா இந்த நிதியுதவியை வரவேற்றுள்ள நிலையில் இது போதாது என்று யுனைடெட் வர்க்கர்ஸ் யூனியனைச் சேர்ந்த கரோலின் ஸ்மித் கூறுகிறார்.
That this budget is in the shadow of the Royal Commission. Shocking stories of real problems in aged care, of neglect, of older Australians who built this country not being cared for in the way that they should be. So whilst the budget now looks like a lot of money, what we would say is this budget still does not have enough money and it's too late, too little, too late.
பெண்களின் உடல் மற்றும் உல நலம் தொடர்பாக நிதிநிலை அறிக்கையில் 354 மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெண்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பிலான நன்மைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த பட்ஜெட்டானது வறுமையிலுள்ள பெண்களை புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் ஆஸ்திரேலியன் சூப்பரனுவேஷன் டிரஸ்டீஸ் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி ஈவா ஷேலிங்க்.
Women in the fastest growing cohort of homeless people in Australia, so much more needs to be done. This budget provides some cohorts, a small number of cohorts, with some benefits in relation to superannuation, but we are disappointed that nothing is being done for women who are already retired.
இந்த நிதிநிலை அறிக்கையில் காலநிலை தொடர்பிலான திட்டங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்படவில்லை. அத்துடன் சர்வதேச எல்லைகள் 2022 நடுப்பகுதியில் மட்டுமே அநேகமாக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் சுற்றுலாத்துறை தவறவிடப்பட்டுள்ளது. இது சுற்றுலாத்துறையை மட்டுப்படுத்தி வைப்பதுடன் அதனை மிகவும் பாதிப்படையச் செய்யும் என கூறுகிறார் டூரிசம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபோரம் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி மாகி ஆஸ்மண்ட்.
Well, this is a budget that leaves the tourism industry high and dry with nowhere to go. The only news that we have from this budget is that the government has no intention of opening borders before the middle of next year. And essentially this will leave a whole lot of members of our industry, particularly those who are internationally exposed, with no option but to send up the white flag and surrender. We will see more job losses and we will see many, many business failures out of this.
இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்கலைக்கழகங்களுக்கு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை. சர்வதேச மாணவர்களை நம்பியுள்ள பல்கலைக்கழகங்கள் COVID-19 கட்டுப்பாடுகள் காரணமாக தொடர்ந்தும் சவால்களை சந்திக்க உள்ளதாகவும் அரசானது உயர்கல்விக்கு ஆதரவளிக்க தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார் நேஷனல் யூனியன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்பின் தேசிய தலைவர் ஜோயி ரங்கநாதன்.
It is an absolute kick in the guts to the university sector, who are already crawling at their feet at the moment. This is a sector which is set to lose $19 billion over 3 years, and just providing 5,000 Commonwealth-supported places for short courses at non-university institutions is an absolute laugh in the face of thousands of young people who are living in poverty at the moment.
2022 ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயரும் மக்களின் எண்ணிக்கையை ஃபெடரல் அரசு அதிகரிக்கவில்லை என்று அகதிகள் தொடர்பிலான ஆர்வலர்கள் கவலையடைந்துள்ளனர். அத்துடன் அரசானது மனிதாபிமான அடிப்படையில் உள்வாங்கப்படும் அகதிகளின் எண்ணிக்கையை கடந்த ஆண்டு நிர்ணயித்தது போல 13,750 தொடரவுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமைகளை சரிப்படுத்துவதற்கு குடிவரவானது மிகவும் அவசியமானது என கூறுகிறார் அசைலம் சீக்கர் ரிசோர்ஸ் சென்டரின் தலைமை நிர்வாக அதிகாரி கொன்பானியோ டிடேஸ்.
The government has missed a profound opportunity by keeping our refugee and humanitarian intake at 13,750 and they're allowing just a trickle of international students to enter.
தற்காலிகமாக மற்றும் நிரந்தரமாக குடியேறி வருவோர் அடுத்த வருட நடுப்பகுதியில் இருந்து நாட்டினுள் வர அனுமதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் தெரிவித்துள்ளார். ஆனால் நாட்டின் தனிமைப்படுத்தல் வசதிகள் மற்றும் தடுப்பூசி போடும் திட்டங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என கூறுகிறார் ரிஃப்யூஜி கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியாவின் போல் பவர்.
At a time when there are 26 million refugees around the world.
நிதிநிலை அறிக்கையின்படி அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நாட்டில் புதிதாக குடியேறி வரும் அனைவரும் அரசு நிதியுதவி பெற 4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது புலம்பெயர்ந்து வருவோருக்கு மிக கடினமான சிக்கல்களை ஏற்படுத்தும் என கூறுகிறார் அசைலம் சீக்கர் ரிசோர்ஸ் சென்டரின் தலைமை நிர்வாக அதிகாரி கொன்பானியோ டிடிஸ். இதேவேளை இந்த நிதிநிலை அறிக்கையில் அரசின் தோல்வியின் ஒப்புதல் மறைந்திருப்பதாக சாடுகிறார் எதிர்க்கட்சியின் கருவூலம் தொடர்பிலான பேச்சாளர் ஜிம் சாமஸ்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.